SBS தமிழ்.
இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு புகலிடம் கோரி வந்தவர்களை பப்புவா நியூகினியில் தடுத்து வைத்து அவர்களது தஞ்ச கோரிக்கைகளை பரிசீலிக்கும் நடைமுறை முடிவுக்கு கொண்டுவரப்படுவது அவசியம் என அந்நாட்டு பிரதமர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்துள்ள பப்புவா நியூகினி பிரதமர் ஜேம்ஸ் மராப்பே புகலிட கோரிக்கையாளர்களை பப்புவா நியூகினியில் வைத்து பரிசீலிக்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான செயற்திட்டம் ஒன்றை முடிவு செய்வது தொடர்பில் இருநாட்டு தலைவர்களும் தொடர்ந்தும் பேச்சு நடத்தி வருவதாக தெரிவித்தார். பப்புவா நியூகினியில் இன்னமும் எஞ்சியுள்ள 350 புகலிட கோரிக்கையாளர்களின் எதிர்காலம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படுவதாக பப்புவா நியூகினி பிரதமர் ஜேம்ஸ் மராப்பே கூறினார்.
Some are classified as refugees. Those who are classified as refugees, the Refugee International Convention on Refugees and Resettlement will apply. Some who are not classified as refugees, we will work with them to ensure that they resettle, or they're given encouragement to move back to their home of origin or where they'd like to move. So those are work in progress, but both governments have agreed to.
ஆஸ்திரேலிய அரசு விரும்பினால் வருடம் ஒன்றுக்கு பப்புவா நியூகினி தீவுகளில் உள்ள அகதிகளில் 150 பேரை நியூசிலாந்தில் குடியமர்த்துவதாக தாம் 5 வருடங்களுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதியின்படி இன்னமும் செயற்பட தயாராக உள்ள போதும் ஆஸ்திரேலிய அரசு அதனை தொடர்ந்தும் நிராகரித்து வருவதாக நியூசிலாந்து பிரதமர் ஜசிண்டா ஆடன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் ஜசிண்டா ஆடன் சிட்னி மார்னிங் ஹெரல்ட் ஊடகத்துக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே இவ்வாறு கூறியிருக்கிறார். தமது அரசு வழங்கிய உறுதிமொழி குறித்து ஆஸ்திரேலிய அரசு நன்கு அறியும் என்றும் படகில் வந்து பப்புவா நியூகினி தீவில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 150 பேருக்கு அகதி அந்தஸ்து வழங்க நியூசிலாந்து தயாராக உள்ளது என்பதை தாங்கள் தொடர்ந்து கூறி வருவதாகவும் ஜசிண்டா ஆடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஆனால் இப்போது வரைக்கும் தங்களது அறிவிப்பு ஆஸ்திரேலிய அரசினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அரசின் 158 பில்லியன் டாலர் வரி குறைப்பு திட்டத்தின் முதற்கட்டம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து இதுவரை சுமார் 2.9 மில்லியன் ஆஸ்திரேலியர்கள் தமது டாக்ஸ் ரிட்டர்ன் விண்ணப்பங்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வரி குறைப்பு திட்டத்தின்படி 2018-19 நிதியாண்டில் 48,000 டாலர்களுக்கும் 90,000 டாலர்களுக்கும் இடையில் வருமானம் ஈட்டியவர்கள் 1,080 டாலர்கள் வரி குறைப்புக்கு தகுதியுடையவர்களாவர். இதையடுத்து கடந்த ஆண்டு இதே கால பகுதியுடன் ஒப்பிடும்போது 460,000 பேர் அதிகமாக வரி விண்ணப்பங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2018-19 நிதியாண்டிற்கான டாக்ஸ் ரீஃபண்ட் ஊடாக இதுவரை சுமார் 3 பில்லியன் டாலர்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜாஸ் ஃப்ரைடன்பர்க் தெரிவித்துள்ளார். இது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார்.
This is money finding its way into the economy to be spent at a cafe, to be spent with a plumber or an electrician, to be spent in retail or in other areas as Australians see fit.
நாட்டில் வேலையற்றவர்களுக்கென வழங்கப்படும் நியூ ஸ்டார்ட் கொடுப்பனவு தொகையில் கடந்த 25 ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு கொண்டுவரப்படவில்லை என கூறப்படும் நிலையில் அதனை அரசு அதிகரிக்க வேண்டுமென லிபரல் செனட்டர் டீன் ஸ்மித் வலியுறுத்தியுள்ளார். தற்போது இந்த நியூ ஸ்டார்ட் கொடுப்பனவு நாளொன்றுக்கு 40 டாலர்களாக காணப்படுகின்றது. இது போதுமானதாக இல்லை என பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுங்கட்சியில் அங்கம் வகிக்கும் செனட்டர் டீன் ஸ்மித்தும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார்.
I do think and I am someone who believes that the new start allowance amount must be more than reviewed, which was Labor's line position, should be increased.
இந்தியாவின் சந்திரயான் 2 விண்கலம் இன்று விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த முயற்சி வெற்றிகரமாக அமைந்தால் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு பிறகு சந்திரனின் மேற்பரப்பில் ஒரு விண்கலத்தை தரையிறக்கும் 4வது நாடாக இந்தியா விளங்கும். ஒரு வாரத்திற்கு முன்னர் சந்திரயான் 2 விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்புவதற்கு 1 மணி நேரம் இருக்கும்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது. விண்கலம் ஏவப்பட்டதும் அது சந்திரனின் சுற்றுப்பாதையை அடைய சுமார் 50 நாட்கள் ஆகும் என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இது SBS தமிழ். அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஹைட்ரோகார்பன் திட்டத்தை செயற்படுத்தினால் தமிழகம் சஹாரா பாலைவனமாக மாறிவிடும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுக்கழிவுகளை சேகரிப்பதன் மூலம் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் என்று எச்சரித்தார்.
தமிழகம் பல்வேறு அபாயங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. குறிப்பாக மேகதாட்டு அணை கட்டுவதன் மூலம் காவிரி தீரம் அடியோடு பாழாகிவிடும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகம் எத்தியோப்பாவாக ஒரு சஹாரா பாலைவனமாக மாறுகிற பேராபத்து. அணு உலைகளிலே அணுக்கழிவுகளை கொண்டு வந்து கொட்டப்போவதால் 100 அணுகுண்டுகள் வெடித்தால் என்னாகும்? அதுபோல தென்பாண்டி மண்டலம் அடியோடு சுடுகாடாக.
தமிழகத்தில் சாதி மதவாத சக்திகள் அரசியல் ரீதியாக சாதி மாற்று திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் ஆணவ கொலைகள் அதிகரித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய திருமாவளவன், கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி ஜூலை 26 போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார்.
சாதிய மதவாத சக்திகள் அரசியல் ரீதியாக தமிழகத்தில் சாதி மறுப்பு திருமணத்தை எதிர்த்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவதன் விளைவாக இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஆணவ கொலைகள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அதிகரித்து வருகின்றன.
இலங்கையில் தமிழ் மக்களின் ஆதரவோடு உருவாக்கப்பட்ட அரசாங்கம் அனுபவிக்கும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் தமிழ் மக்கள் பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார்.
அதே ரணில் அரசாங்கத்தை காப்பதற்கும் பாரி பங்களிப்பு வழங்கியிருக்கின்றார். அந்த பங்களிப்பு மூலமாக உருவாகக்கூடிய அரசாங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் தமிழ் மக்கள் கிடையாது என்றால் தமிழ் மக்கள் இங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதானே அர்த்தம்.
அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வெளிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டோபர் பெயின் ஆகியோர் இரு பெரும் நிறுவனங்களில் தமது துறை சார்ந்த பணிக்கென நியமனம் பெற்றிருந்த நிலையில் இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முடிவில் இந்த நியமனங்கள் அமைச்சரவைக்கான சட்ட விதிகளை மீறுவதாக அமையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை வரவேற்றுள்ள நிதியமைச்சர் மத்தியாஸ் கோமன், குறித்த இருவரும் தாம் நிபுணத்துவம் பெற்றுள்ள துறைகளில் பணி செய்வது சட்டமீறல் ஆகாது.
Any other Australian looking for new work will of course pursue their career based on previous experiences, but what is important is that any future job taken on by a former minister does not put them in breach of the statement of ministerial standards, and the advice from Dr. Parkinson is quite clear that the jobs taken on by former ministers Payne and Bishop do not put them in breach of the statement of ministerial standards.
எனினும் இது திருப்தி அளிப்பதாக இல்லை என தெரிவித்துள்ள சென்டர் அலையன்ஸ் செனட்டர் ரெக்ஸ் பேட்ரிக் இது தொடர்பில் ஒரு விசாரணை நடத்துவதற்கு செனட்டவையின் ஒப்புதலை பெற்றுள்ளார்.
The committee ought to invite the Prime Minister to come across and provide evidence as to his expectations in relation to the area of the standards that the committee will be interested in. I think Dr. Parkinson should also appear to give evidence as to what he discovered when he conducted his inquiry, and indeed how he would normally seek to enforce the standards.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 28 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 29 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.88 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை வலைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி வாகை சூடியது. நியூசிலாந்தின் சில்வர் ஃபர்ன்ஸ் அணி ஆஸ்திரேலியாவின் டயமண்ட்ஸ் அணியை 52-51 என்ற அடிப்படையில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. கடந்த 3 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் நியூசிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வி அடைந்திருந்த பின்னணியில் இம்முறை நியூசிலாந்து அணியின் வெற்றி தொடர்பில் ஆஸ்திரேலிய அணித் தலைவர் கெய்ட்லின் பெசட் இவ்வாறு தெரிவித்தார்.
If I reflect and look back at 2015, all those players pretty much were out on court. And when you look at how many of our players were out on court who were there last time, it was just myself. So a fresh new team, our first World Cup, and so many of our athletes, not their last World Cup, thankfully.
A SBS தமிழ் ஒலிபரப்பொலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மேகமூட்டமான காலநிலை 19 செல்சியஸ், அட்லைட் மழை பெய்யும் வேகமாக காற்று வீசலாம் 15 செல்சியஸ், மெல்பர்ன் ஓரிரு மழை பெய்யும் 15 செல்சியஸ், ஹோபார்ட் மழை குணமான காலநிலை 12 செல்சியஸ், கன்பரா வேகமாக காற்று வீசலாம் மேகமூட்டமான காலநிலை 15 செல்சியஸ், சிட்னியில் வெயிலார்ந்த காலநிலை 24 செல்சியஸ், பிரிஸ்பேனிலும் வெயிலார்ந்த காலநிலை 26 செல்சியஸ், டாவினில் வளமை போன்று வெயிலார்ந்த காலநிலை 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது. இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil